வணக்கம் குழந்தைகளா, ஷைகம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று 7வது திருவிளையாடலில் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம்? குண்டோதரன் திருமண விருந்தையும் சாப்பிட்டுட்டு பசிக்குது பசிக்குதுன்னு ஊரெல்லாம் சுற்றின கதை பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு 8வது திருவிளையாடலில் அவனுடைய பசி அடங்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு சாப்பிட்டானே இந்த குண்டோதரன், அவன் வயிறு எப்படி இருந்தது தெரியுமா? தூறி எடுத்த கிணறு மாதிரி பள்ளமா இருந்ததான். தூறி எடுத்த கிணறுன்னா உங்க யாருக்காவது தெரியுமா? கிணறை நீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைப்பு தண்ணி தான், டேப் வாட்டர் தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? கிணத்துலலாம் யாரும் போய் பக்கெட் விட்டு தண்ணி அள்ளி யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியாது. ஆனா கிணறு நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இந்த கிணறு, ஏதாவது ஒரு கிணறு, பழைய கிணறு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அது மேலே இந்த டஸ்ட் எல்லாம் விழுந்து தண்ணியே தெரியாத அளவுக்கு வெறும் ட்ரையாக டஸ்ட் கிடக்கும். குப்பை, இலை, சருகுகள் அந்த மாதிரி ஏதோ விழுந்து தண்ணியே இல்லாத அளவுக்கு ஆகிடும். இப்போது திருப்பி அந்த கிணறு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தூசி குப்பை எல்லாத்தையும் அள்ளுவாங்க. அள்ளினா அது எப்படி இருக்கும்? ஹாலோவாக இருக்கும். உள்ள ஒரு சிலிண்டர் வந்து அப்படியே நீளமான ஒரு சிலிண்டர் ஆட்டம் உள்ள பள்ளமாக இருக்கும். இவ்வளவு சாப்பிட்ட இந்த குண்டோதரனுடைய வயறு அந்த மாதிரி பள்ளமாக இருந்துதான். இப்போது நீங்கள் என்னைக்காவது நிறையா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, சாப்பாடு எங்கே நீங்கள் சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ் தான் நிறைய சாப்பிட்றீங்க இல்லையா? உங்கள் அம்மாக்கள் எல்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க, அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிடாம சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்கன்னு. சரி, என்னைக்காவது நீங்கள் நிறைய சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகி நீங்கள் போட்டிருக்கிற ஸ்கர்ட்டோ இல்லை பேண்ட்டோட பட்டனோ டைட் ஆகும்ல? இந்த குண்டோதரன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான். அவன் கட்டி இருந்த வேஷ்டி டைட் ஆகி திரும்ப அவிழ்த்து கட்டினான்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. ஒன்றுமே சாப்பிடாம பசியில் வாடினவன் வயிறு எப்படி ஒட்டி போயிருக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் அவன் வயிறு ஒட்டி போயிருந்துதான். பசி பசின குண்டோதரன் பசி பொறுக்க முடியாமல் அழுதானான். இனிமே சாப்பிட ஒன்றுமே மதுரையில் இல்லைன்னதும் ஈசன் கிட்ட ஓடி வந்த குண்டோதரன், ஐயனே, எரியிற நெருப்புல நெய் ஊத்துனது மாதிரி ஆயிடுச்சு இவங்க போட்ட அற்ப உணவு. என்னால பசி பொறுக்கவே முடியல. எனக்கு சாப்பிடுறதுக்கும் ஒண்ணுமே இல்ல. எனக்கு சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கெஞ்சினானான். இத கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி அம்மை, அடாப்பாவி, இவன் சாப்பிட்டது அற்ப உணவுன்னு சொல்றானே, தானிய கிடங்கே காலி ஆயிடுச்சு, இவன் அற்ப உணவுன்னு சொல்றானே அப்படின்னு வாயடைச்சு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு இன்னொரு பெரிய பயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு பூதமே இவ்வளோ பயங்கரமா சாப்பிடுதே, இன்னும் கைலாயத்துல இருக்கிற மற்ற பூதங்கள் எப்படியெல்லாம் சாப்பிடுமோ தெரியலையே, ஈசன் இந்த பூதங்களை எல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு வியந்து போனாங்களாம் அம்மை. இந்த பூதத்தை ஈசன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க இல்லையா பெருமான் கிட்ட, பெருமானே தயவு செய்து காப்பாத்துங்கன்னு. இனி பெருமான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாருன்னு தெரியும். இவர் இதை எப்படி சால்வ் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தாங்களாம். சிவபெருமான் மனசுல அன்னபூரணி தாயார். அன்னபூரணி யாரு? வற்றாமல் வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறவங்க அன்னபூரணி. நமக்கு வந்து வீடுகளில் தானியங்கள் நிறைஞ்சிருக்கணும்னா அன்னபூரணி தாயாருடைய கடாட்சம் வேணும். அன்னபூரணி தாயாரை நினைச்சாங்களாம். உடனே இந்த குண்டோதரன் நின்றுட்டு இருந்த இடத்துல அந்த தரையில வந்து நாலு பெரிய குழிகள் தோண்டுச்சாமா, நாலு பெரிய குழிகள் தோண்டுச்சாமா. அந்த குழிகளில் தயிர் சாதம் ஃபுல்லாக நிரம்பிச்சான். இப்போது ரொம்ப ஹீட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னா சம்மர் சீசன்லலாம் அம்மா என்ன சொல்லுவாங்க? கர்டு ரைஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அந்த கர்டு தான் ஹீட்டை வந்து தணிக்கும். அந்த மாதிரி இப்போது குண்டோதரன் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது? வடமுகாக்கினி பொறி, சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த பொறி. அதனுடைய ஹீட்டை தணிக்கணும், அதுதான் அந்த பசியை தூண்டி விடுது. அந்த ஹீட்டை தணிக்கணும்னா தயிர் சாதம் தான் சாப்பிடணும். அதனால தயிர் சாத குழி, அந்த நாலு குழிலையும் தயிர் சாதம் ஃபில் ஆச்சோம். சிவபெருமான் குண்டோதரனை பார்த்து அந்த நாலு தயிர் சாத குழிகளில் இருந்த சாதத்தை சாப்பிட சொன்னாரோ. கொடுமையான பசியில குண்டோதரன் இருக்கான். குட்டு குட்டுன்னு ஓடி போய் ஆவலா அந்த நாலு குழியில இருந்த சாதத்தையும் அப்படியே ஒரே கையில, ஒரு ஒரு கையில, ஒரு குழியில இருக்கிற சாதத்தை ஒரு கையில அள்ளுறது, அப்படியே நாலு வாயில அள்ளி போட்டான். போ பசி அடங்கிடுச்சு. ஆனா என்னாச்சு தெரியுமா, வாலு போய் கத்தி வந்த கதையா இப்போ பசி போய் பெருந்தாகம் வந்துருச்சு. நிறைய சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன, கர்டு சாப்பிட்டாலே நிறைய தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ பசி போயிடுச்சு, ஆனா பெரிய தாகம் ஏற்பட்டுருச்சு. இப்போ குண்டோதரன் சமையல் கட்டுக்குள்ள ஓடுறான். அங்க பெரிய பெரிய அண்டால வந்து குடிநீர் வச்சிருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர். அதை போய் அண்டால இருக்கிற தண்ணியை பூரா அண்டாவோட அப்படி அப்படியே குடிக்கிறான். காரணமா தீருமா இந்த தாகம்? தீரலை. அண்டால இருக்கிற எல்லா தண்ணிய குடிச்சும் குண்டோதரனுக்கு தாகம் தீரவே இல்லை. குண்டோதரன் என்ன பண்றதுன்னு பார்த்தான். வெளியில ஓடி வந்தான். வந்தா குடித்தண்ணீருக்கு ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கு. அந்த கிணத்துக்குள்ள வாளிய உள்ள விட்டு தண்ணிய சேந்தி சேந்தி குடிக்கிறான். 15 பக்கெட், 20 பக்கெட், 30 பக்கெட், 100 பக்கெட், 200 பக்கெட், எல்லா பக்கெட் பக்கெட்டா குடிச்சும் என்னாச்சு, கிணத்துக்குள்ள இருந்த தண்ணி தீந்து போச்சு. ஆனா குண்டோதரனுடைய தாகம் தீரவே இல்லை. போச்சுடா, இனி அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. குண்டோதரனுக்கு தாகம் தீரல, தாகம் தாகம் தண்ணி தண்ணின்னு அலையறோம். சுத்தி இருந்தவங்க கிட்ட உங்க ஊர்ல ஏரி குளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டானான். அவங்க ஏரிய காமிக்கிறதுக்கு போனாங்களாம். அவங்க கூடவே ஓடி போய் இந்த ஏரியில அப்படியே ஏதோ இந்த சாசர் சிலர் எல்லாம் வந்து காஃபியும் காஃபி வந்து கப் அண்ட் சாசர்ல கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க, அந்த கப்பில் இருக்கிற காஃபி ட்ரெஸ்ல சிந்திடக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த சாசர் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் அது ரொம்ப சூடாக இருந்ததுன்னா, ஓ இதை ஊற்றி கொடுக்கறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு அந்த சாசரில் அந்த காஃபியோ டீயோ ஊற்றிட்டு இப்படி சிப் பண்ணி உறிஞ்சி குடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி இவன் என்ன பண்ணானா, குண்டோதரன் என்ன பண்ணானா, இந்த ஏரியில இருந்த தண்ணிய ஏதோ சாசர் கப்புல இருந்து உறிஞ்சு குடிக்கிற மாதிரி அப்படியே உறிஞ்சு குடிச்சிட்டானா. குடிச்சு அப்பயாவது தாகம் தீருதா? இல்ல. அடுத்து குளம் எங்க இருக்குன்ட்டு கேட்டு ஓடுறான். இப்படி ஏரி குளம் நதி ஒன்னையும் ஓடுறது இல்ல, எல்லாத்தையும் குடிச்சு தீர்ந்துட்டான். மதுரை இப்ப என்னாச்சு தெரியுமா, முதல்ல சாப்பாடு தானியங்கள் தான் இல்லாம இருந்தது, இப்ப தண்ணியும் இல்லாம போயிடுச்சு. ஊர் மக்கள் அலறிட்டாங்க. அச்சோ, இது என்னடா இவ்வளவு வேதனையா இருக்கே அப்படின்னு. திரும்பவும் குண்டோதரன், இது ஈசனாலதான் தீர்க்க முடியும் அப்படின்ட்டு ஈசன் கிட்ட ஓடி வந்தானோ. இத முதல்ல செஞ்சிருக்கலாம்ல இந்த குண்டோதரன், ஓடி வந்துட்டானோ. வந்து, ஐயனே, உங்க திருமணத்தை பார்க்க சந்தோஷமா வந்த எனக்கு இது என்ன சோதனை, முதல்ல ரொம்ப பசிச்சுச்சு, இப்போ தாகம் அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு முறையிட்டானோ. ஈசன் சிரிச்சுக்கிட்டே தன் ஜடாமுடியிலிருந்து கங்கையை எடுத்து விட்டாரோ. அவருடைய ஜடையில என்னெல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா, பிறை நிலா இருக்கும், அப்புறம் கங்கை இருக்கும் இல்லையா, அந்த கங்கைய எடுத்து விட்டாரோ. கங்கை நீர் ஈசனுடைய ஜடையிலிருந்து அப்படியே குதிச்சு கீழே வருதான். வரும்போது ஈசன் வந்து குண்டோதரனை பார்த்து வை கை அப்படின்னாராம். உடனே குண்டோதரன் தன்னுடைய ரெண்டு கையையும் கரெக்டா உழற தண்ணி அப்படியே பிடிச்சு அள்ளி அள்ளி குடிச்சானாம். இத குடிச்சதுக்கு அப்புறம்தான் குண்டோதரனுடைய தாகம் தீந்துச்சு. மதுரையில ஓடுற வைகை ஆறு இப்படித்தான் உருவாச்சான். தாகம் தீர்ந்த குண்டோதரன் மீனாட்சி அம்மையும் சோமசுந்தர கடவுளையும் தொழுது வணங்கி தன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொன்னாராம். சரி, இவ்வளோ விசேஷமான முறையில் உருவான வைகைக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கு தெரியுமா? சிவகங்கை, வேகவதி, சிவஞான நதி அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. குண்டோதரன் பசி தீர்த்த இந்த குண்டோதரன் தாகம் தீர்த்த இந்த வைகை ஈசனே பேர் வச்ச நதி இல்லையா? அதனால் இந்த கதையை படிக்கிறவங்களுக்கு பல புண்ணிய நதியில் நீராடின பலனும் கிடைக்கும். ஈசன் ஒவ்வொருத்தரையும் பக்குவப்படுத்த எவ்வளோ வேடிக்கையாக விளையாடுறார் பார்த்தீங்களா? இறைவனுடைய கருணையை எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த இறைவன் எவ்வளோ வேடிக்கையாக விளையாடுறார் பார்த்தீங்களா? இறைவனுடைய கருணையை எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் கோமதி நாயகம் ஐயா விளக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவார்? நம்ம ஒவ்வொருவரும் சிறந்த இறைவன் அளவில்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாராம். வேற யாராவது இருந்தா சே என்ன ஆன்மா இவன், இவனை எப்படித்தான் திருத்துறது அப்படின்னு ஒரு கட்டத்தில் வெறுத்தே போயிடுவாங்களாம், கைவிட்டுருவாங்களாம். ஆனால் சிவபெருமான் பொறுமையாக திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லுவார். அவர் சொல்ற இன்னொரு விஷயம், அடிக்கடி அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அசுரர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட தான் வரம் வாங்குவாங்களாம். அசுரர்கள் வரம் வாங்கறதே அட்டகாசம் செய்யத்தான். ஆனா பல கோடி ஆண்டுகள் கடுமையா தவம் செஞ்சதுனால சரி போனா போகட்டும் அப்படின்னு அசுரர்களுக்கு கூட கருணை காமிச்சு கேட்ட வரத்தை கொடுத்துருவாராம். இப்படி உயிர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதுனாலதான் சுந்தர் அவரை பித்தா பிறை சூடி பித்தா அப்படின்னு கூப்பிட்டாராம். இப்போ உங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இப்போ உங்க யார்கிட்டயாவது ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ உங்க ஃப்ரெண்டு பாரோ பண்ணிட்டு திருப்பி கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அதே ஃப்ரெண்டுக்கு உங்க திங்ஸ் எதையாவது கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்படி ஒருவேளை மறுபடியும் நீங்க கொடுத்து அந்த ஃப்ரெண்டு அதை மறுபடியும் திருப்பி கொடுக்கலன்னா உங்களை எல்லாரும் என்ன கேட்பாங்க? லூசா நீ, அந்த ஃப்ரெண்டு தான் போரோ பண்ணுற திங்ஸ் எதையுமே திருப்பி கொடுக்கறது இல்லையே, அப்புறம் ஏன் நீ அவனுக்கு திருப்பி திருப்பி உன்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கி கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நமக்கு திருப்பி திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுனால தான் சிவபெருமான பித்தன்னே சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் ஆசிரியர் ஐயா சொல்லுவார். சரி, இதோட எட்டாவது திருவிளையாடல் முடிஞ்சு போகுது. எட்டாவது திருவிளையாடல் என்ன? அன்னக்குழி வைகை ஆறு உருவாகுது. இந்த எட்டாவது திருவிளையாடலை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் என்ன கிடைக்கும் தெரியுமா? பசி தாகம் போன்ற தொல்லைகள் ஏற்படாது. சிலரை பார்த்தீங்கன்னா அந்த டான்னு மணி அடித்தா சாப்பிட்டாகணும், பசி வந்து அவங்களால தாங்கவே முடியாது. 9 மணிக்கு காலையில், 7 மணிக்கு காஃபியோ டீயோ வேணும், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், 12:30 மணிக்கெல்லாம் லஞ்ச் வேணும், திருப்பி சாயங்காலம் 3 மணிக்கு காஃபி வேணும். டைம் டேபிள் போட்டால் மாதிரி சிலர் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடலன்னா அவங்களுக்கு பசியே தாங்காது. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமுக்கு சாப்பிடலன்னா அவங்களால பசியே தாங்க முடியாது. இன்னும் சிலர் இருக்காங்க, ஆள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, பசி தாங்க முடியாமல் தலை சுற்றி மயக்கமே போட்டுருவாங்க. அவங்கனா இந்த மாதிரி ஆட்கள் வந்து பக்தி இருக்கும், ஆனால் விரதம் இருக்கணும், இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும்னா உடனே பயப்படுவாங்க. ஐயோ, நம்ம போனால் டைமுக்கு சாப்பிட முடியாது, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பசின்ற அந்த ஒரு பிரச்சனையினாலேயே அவங்க நிறைய விஷயங்களை தள்ளி போடுவாங்க, தவிர்த்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த எட்டாம் திருவிளையாடலை தினமும் படித்தாலோ கேட்டாலோ அதிகப்படியான பசி தாகம் மாதிரி உபாதைகள் ஒழிஞ்சு நிம்மதியாக இருப்பாங்களாம். உங்களுக்கு எட்டாவது திருவிளையாடல், இப்போ எட்டாவது திருவிளையாடல் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கு நான் 9வது திருவிளையாடல் சொல்ல போகிறேன், சரியா?